திருச்சிக்கம்பலம்,
நாம் திருவாச்சகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி கோயில் மூத்த திருப்பட்டம். இதற்கு அடுத்து வருகிற இரண்டாவது பகுதி கோயில் திருப்பட்டம். இந்த ரெண்டு பகுதிகளும் பதிகம் என்ற பெயரிலே அமைந்திருக்கின்றன. இதை தவிர பத்து எதுவும் பதிகம் என்ற பெயரிலே அமையவில்லை. திருவாசகத்தில் பதிகம் என்று சொன்னால் பத்து பாடல்களை கொண்ட பகுதி. தேவாரங்கள் எல்லாம் பத்து பத்து பாடல்களை கொண்டிருப்பதால் தான் தேவாரங்களை பதிகம் என்ற பெயராலேயே நாம் சொல்கிறோம். அதே போல இங்கே வேறு வேறு பகுதிகளில் பத்து பாட்டு இருந்தாலும் கூட அதெல்லாம் அன்னை பத்து, குயில் பத்து, கண்டபத்து என்ற பத்து எத்து என்ற பெயராலே அவற்றுக்கு பெயர் கொடுத்துட்டு இந்த சிதம்பரத்துக்கு உரியதாகிய ரெண்டு பதியங்களை எடுத்து, அதாவது கோயில் என்று இங்கு பெயர் கொடுக்கிறார்களே, அது சிதம்பரத்தை குறிக்கும். எந்த அடைமொழியும் இல்லாமல் கோயில்னு சொல்லிவிட்டால் சிதம்பரத்தை தான் குறிக்கும். அது சைவருடைய மரபு. அதே மாதிரி எந்த அடைமொழியும் இல்லாமல் வைணவர்கள் கோயில்னு சொல்லுவார்களானால் திருவரங்கத்தை குறிக்கும். ஸ்ரீரங்கத்துக்கு தான் கோயில் என்று அவர்கள் சொல்வார்கள். இங்கே கோயில் என்ற பெயரோடு ரெண்டு பதியங்கள் வருகின்றன. கோயில் மூத்த திருப்பதியம், கோயில் பதியம். இது ரெண்டுமே சிதம்பரத்துக்கு உரிய சிறப்பு பதிகங்களாக அமைகின்றன. இதுல ஒன்றுக்கு மட்டும் நடுவில் ஒரு அடிமொழி கூடி கூடுதலா இருக்கு. கோயில் மூத்த திருப்பதிகம், மூத்த என்று சொல்லி இருக்கு. இதுக்கு அடுத்ததுல கோயில் திருப்பதிகம் இருக்கு, மூத்தங்கிற அடைமொழி இல்ல. இந்த அடைமொழியை ரெண்டும் இருப்பதை பார்க்காம இத ஒன்னவத்தும் ஒருத்தர் பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் என்ன பண்றார், மாணிக்கவாசர் காலத்தால் முற்பட்டவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்க பாடினதெல்லாம் திருப்பதிகம், இவர் பாடின பதிகம் அவர்களுக்கு முன்னே பாடிய பதிகம் மூத்த திருப்பதிகம். அதனால இதுக்கு என்ன பேருன்னா காலத்தால் முந்திய திருப்பதிகம். அதனாலே மாணிக்கவாசகர் ஞான சம்பந்தர் போன்றவர்களுக்கு மூத்த, காலத்தால் மூத்தவர் அப்படின்னு ஒரு உரை சொல்ற. இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், காரைக்காலமையார் பதினோராம் திருமுறையில அவர் செய்த பதியங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த காரைக்கால் திருவாலங்காட்டுக்காக பதியம் பாடியிருக்கார். அந்த பதியத்துக்கு மூத்த திருப்பதியம்னு பேர். அதாவது ரெண்டு பதியம் பாடியிருக்கார் காரைக்காலமையார். ரெண்டு பதிகத்துக்கும் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியம்னே பேர். ரெண்டுக்குமே மூத்த திருப்பதி. அதுக்கே மூத்த திருப்பதியம்னு பேர் வந்ததுன்னா, காரைக்காலமையார் ஞானசம்பந்தருக்கு காலத்தால் முற்பட்டவர் அது எல்லாருக்கும் தெரியும். அதோட சந்தேகமே கிடையாது. என்ன, அவர் அங்க காரைக்காலமையார் வழிபட்ட தலம், அந்த தலத்தை நாம் மிக்கப்படாது அப்படி சொல்லி ஊருக்குள்ளே போகாம வெளியில எட்டியே இருந்தார் ஞானசம்பந்தர்னு கதை வர்றதுனாலேயே ஞானசம்பந்தருக்கு முற்பட்டவர் காரைக்காலமையார்னு தெரியுது. அதனால அவருடைய பதிகத்தை என்ன பண்ணாங்க பழைய காலத்துல, ஞானசம்பந்தர் பதிகத்துக்கு காலத்தால் முந்தியது, அதனால அந்த ரெண்டு பதிகத்துக்கும் மூத்த திருப்பதியம் பேர் கொடுத்திருக்கிறார்கள். அது போல இதுக்கும் மூத்த திருப்பதியம் பேர் இருக்கிறதுனால இதுவும் மற்ற ஞான சம்பந்த காலத்துக்கு முந்தியது என்று உரை. அழகா இருக்கு விளக்கம். சரி, இதுக்கு அடுத்த பதிகத்துக்கு ஏன் பேர் கொடுக்கல, காரைக்காலமையார் பதிகத்துக்கு ரெண்டுக்குமே மூத்த திருப்பதிகம்னு இருக்கு இல்லையா, அது போல இந்த பதிகத்துக்கு மூத்த திருப்பதியம் கொடுத்தா அடுத்ததுக்கு என்ன கொடுத்திருக்கணும், கோயில் மூத்த திருப்பதியம்னு கொடுத்திருக்கணும். அத வெறுமே கோயில் பதிகம் விட்டுட்டாங்களே என்று கேட்டால் பதில் கிடையாது. இப்ப அவங்க விஷயத்தை விட்டுட்டு இதுக்கு உண்மையான கருத்து என்ன என்று ஆராய்ச்சி. சிதம்பரத்துக்குன்னு ரெண்டு பதிகம் பண்ணார் இவர் மாணிக்கவாசகர். கோயில் திருப்பதியம்னு ரெண்டு பதிகம் பாடியிருக்கார். ரெண்டு பதிகத்துல இப்ப படிக்கிற 21வதுதான் முதல்ல பாடின, 22 காலத்தால் பிந்தி பாடின. இந்த ரெண்டு பதிகத்தில் இது மூத்த பதிகம், அதனால் இதுக்கு மட்டும் கோயில் மூத்த திருப்பதியம் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு ஒண்ணுமே சொல்லாமல் கோயில் பதிகம் போட்டார். ரெண்டுல இது மூத்தது, அது பிந்தியது, அதுதான் மூத்தது என்பதற்கு பொருளை தவிர தேவார ஆசிரியர் பதிகத்துக்கு முந்தியது என்பதுக்கு இதற்கு பொருள் அல்ல. காரைக்காலமையார் பதிகத்துக்கு கரெக்டு, அது காலத்தால் முந்தியவர் ஆராய்ச்சிக்கு இடம் இருக்கு, அதனால சொல்லிடலாம். இத சொல்றதுக்கு நியாயம் அல்ல. ரெண்டு பதிகம் இருந்திருந்தா இவங்க சொல்லுகிறத ஓரளவு நாம் சிந்தித்து பார்க்கணும். அப்படி இல்லை, ஒண்ணுதான் ரெண்டு பதியத்துல எதை முன்ன பண்ணார், எதை பெண்ணே பாடினார்கள் தெரியணுங்கிறதுக்காக இதை மூத்த திருப்பதிகம் என்றும் அடுத்ததை வெறுமே விட்டுவிட்டார்கள். சரி, வெறுமே விட்டுட்டா அது பிந்திய பதிகம்னு எப்படி அர்த்தம் பண்றது? சரி, மூத்தங்கிறதுனால இதை முன்ன பாடினான்னு சொல்லிட்டோம். இன்னொன்னு வந்து பிந்தி, இது மூத்த திருப்பதியம்னா அது இளைய திருப்பதியம்னா இருக்கணுமே அப்படின்னு கேட்டால், விநாயகர் அண்ணன், முருகன் தம்பி, ரெண்டு பேரும் சிவனுடைய பிள்ளைகள். விநாயகரை என்ன பெயரால் அழைக்கிறார்கள்? மூத்த பிள்ளையா அப்படின்னு அழைக்கிறான். முருகனை இளைய பிள்ளையார்னு சொல்றதில்ல, வெறுமை பிள்ளையார்னு சொல்ல. பிள்ளையார்னு சொன்னாலே பழைய இலக்கியங்கள் எல்லாம் முருகனை குறி. அப்போ முருகனை பிள்ளையாருன்னு சொல்றதுனாலே அவருக்கு அண்ணனாயிருந்த விநாயகரை சொல்ற போதெல்லாம் மூத்த பிள்ளைன்னு சொல்றோம். விநாயகரை சொல்லும் போது வெறுமை பிள்ளையாருன்னு சொல்ல முடியாது. விநாயகரை சொல்லுகிற இடத்தெல்லாம் மூத்த பிள்ளை மூத்த பிள்ளைன்னு தான் வரும். முருகனை சொல்லுகிற போது பிள்ளையார் என்று சொன்னால் போதுமானதாக இருக்கிறது பழைய காலத்து வழக்கம். இந்த முறையில இது மூத்த திருப்பதியம், இன்னொன்னு வெறுமை திருப்பதியம்னா இது பிந்தியது என்று தானா தெரிந்து கொள்ளாமல் இந்த வழக்கொட்டி வந்திருக்கிறது என்று அர்த்தம் செய்ய வேண்டும். இனி ஜீவபோ இந்த புத்தகத்தை படிச்சு பார்த்துங்க, இந்த தலைப்பையும் சிந்திச்சு பார்த்தார். அவர் என்ன உரையில எழுதிட்டார்னா, கோயில் மூத்த திருப்பதியத்தை மூத்த கோயில் திருப்பதியம்னு கொண்டு கூட்டினார் அவர். கோயில் மூத்த திருப்பதியம்ங்கிறத மூத்தங்கிறது கோயில் கடைமொழியாக்கி மூத்த கோயில், மற்ற கோயிலை விட சிதம்பரம் தான் மூத்தது முதல் கோயில், ஆனால மூத்த கோயில் என்பது சிதம்பரம், சிதம்பர திருப்பதியம் அப்படின்னு. மற்ற கோயில்களுக்கெல்லாம் முதல் கோயிலாகிய சிதம்பர திருப்பதியம் என்பதாக சொல்ல மாற்றி வச்சு உரை கேட்கிறார். அதுவும் சரியில்லை. அப்படியானா அடுத்ததுக்கு என்ன பதில் சொல்வார்? இதுக்கு சரி, அப்ப அடுத்ததுலயே அந்த மாதிரி இருந்திருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தா கோயிலுக்கெல்லாம் மூத்த கோயில், அதனால சிதம்பரத்த மூத்த கோயில் சொன்னார் சொல்லலாம். அதனால அவரும் அவருக்கு யாரோ அப்படி சொல்லி கொடுத்தார். அவர் எழுதிக்காரனா ஜீவ போக்கு ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறார்னா, இந்த பாடத்தினுடைய வரிய அவருக்கு விளக்குற காலத்துல யாரோ ஒரு தமிழ்ல இருந்தவர்கள் தானே இந்த பாடலுக்கு உரையை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆங்கிலத்திலாவது தமிழ்லயாவது அவருக்கு புரிய முடியாது சொல்லிக்கணும், அவர் கேட்டு கேட்டு அந்த ஆங்கிலத்துல அவர் எழுதுறார். அப்போ நம்ம நாட்டுல இருந்தவர் யாரோ இப்படி அந்த சொல்ல மாத்தி உரை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், அதை கேட்டு அவர் அப்படி எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் எழுதினது சமயத்துல மூத்தங்கிற அடைமொழி பதியத்துக்குதான், என்ன ரெண்டு பதியம் இருக்கு அதுல இது முக்கியது என்று நாம் கொண்டு விட்டோமானால் இதில் எந்த விதமான சர்ச்சையும் வருவதற்கு கருத்தை. இனி பாடலுக்குள் போவோம். உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீருத்தீ அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால் அடியேன் உன்னடியார் நடுவுள் இருக்கும் அருளை யாய் பொன்னம் பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. பாட்டு சிவமந்திரத்தினுடைய அமைப்பும் இறைவன் இரவி இருவரும் எந்தெந்த காலத்தில் எப்படி எப்படி மாறி மாறி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற இயல்புக்கும் விளக்கமாக வருகிறது. பரம்பொருள் என்று சொல்லுகிற சுத்த நிலை, அதாவது லயம் என்று சொல்லுகிற ஒரு நிலை, அவர் தான் சிவம் சக்தியும் பிரியாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற ஒரு காலம். அப்ப உலக தோற்றமே இல்லை, உலகம் எல்லாம் உண்டாகல, சிவனின் சக்தி ஒன்னா இருந்தா உலகம் உண்டாது, அதுக்கப்புறம் ஐந்தோடியும் நடக்காது. அந்த லயமா இருக்கிறவன் உலகத்தை உண்டாக்க போக சிவனா வரணும், அதுக்கு பிறகு அதிகார சிவனா வந்துதான் ஐந்தோடு நடக்கும். இப்போ லய சிவனா இருக்கிற போது சிவனும் சக்தியும் இருக்கிற காலத்திலே யார் விளங்கி கொண்டிருக்கிறோம்? சிவம் பிரகாசிக்கும், சிவத்துக்குள் சக்தி ஒடுங்கி இருக்கும், சிவன்களை சக்தி இருக்கிறதே தெரியாம மறை. அப்போ சிவனுக்குள் சக்தி ஒடுங்கி இருக்கிற ஒரு காலம், அப்படி ஒடுங்கி இருக்கிற காலம் இருக்கே அதுக்கு என்ன பெயர்? லய சிவம் என்று. அப்படி இருக்கிற அந்த மூல மூர்த்தியாகிய பரம்பொருள் உலகத்தை நடத்துவதற்காக தொழிற்படுவதற்காக போக சிவமாக அதிகார சிவமாக வருகிறது. அதிகார சிவமாக வரும்போது சக்தியை அதிர்ச்சி இந்த உலகத்தை உண்டாக்கும் சொல்கிறார். அப்ப சக்தி தான் உலகத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் செய்து கொண்டு வருகிறார். அப்போ சிவம் எங்க இருக்குன்னா, சிவம் அந்த சக்திக்குள்ள இருந்து அது பேசாம வேலையே செய்யாம, சிவ சக்தி தான் விரிந்து இருந்து உலகத்தை நடத்த. அப்ப சக்தி விரிவா போனா சிவம் அதுக்குள் ஒடுங்கி ரெண்டு நிலை. லயமா இருக்கிற போது சிவம் பெருசாகவும் சக்தி உள்ளே ஒடுங்கி இருந்தால் வேலையே இல்லாத நேரம், ஐந்தொழில் நடக்காத காலம். ஐந்தொழில் நடக்கிற காலத்திலே சக்தி ஐந்தொழில் நடத்தி வியாபித்து வென்று கொண்டிருக்கிற போது சிவம் யாரொன்றும் செய்யாமல் அப்படியே பேசாமே அப்ப சக்திக்குள் சிவம் ஒடுக்கு. ரெண்டும் வரும், மாறி மாறி வரும். இந்த உலகம் நடக்கிற காலத்தில்தான் சக்தி பிரகாசித்து சிவம் ஒடுங்கிவிடும். இந்த ஐந்தொழில் நடக்கிறது மறைந்து மறுபடியும் நயசிவனா போறபோது சக்தி பெரிதாகி சிவம் பெருசாகி சக்தி அவர்களை ஒடிக்கும். இந்த விஷயத்த நமக்கு மந்திரத்திலே வச்சு சுருக்கமாக சொல்லி காட்டினார்கள். சிவ சிவ என்று ஒரு மந்திரம், சிவ சிவன்னு ரெண்டு தரம், சிவங்கிறத ரெண்டு தரம் எழுதி, அதுல சீங்கிற எழுத்து வருது, வாங்குற எழுத்து வருது. சி அந்த முதல் மூணு எழுத்து வச்சுக்கொண்டு அந்த இலக்கணத்தை பார்ப்போம். ரெண்டு பக்கம் சி என்ற சிவன் எழுத்துக்கு அதுக்கு நடுவில் யாருக்கு எந்த எழுத்துக்கு வாங்குற சக்தி எழுத்து. அப்ப சிவத்துக்குள் எது ஒடுங்கி போச்சு, சக்தி ஒடுங்கி விட்டார். அதே சிவ சிவன கடைசி மூணு எழுத்து எடுத்துக்கோ, முதல் எழுத்து சீனா விட்டா வா சி வா, வா சி வா என்றதுல வா வான ரெண்டு எழுத்து ரெண்டு பக்கம் நிற்கும், நடுவில் சீங்கிற எழுத்து இருக்கும். அப்ப ரெண்டு வாங்குற சக்தி விரிஞ்சிருக்கும், சிவம் உள்ளே ஒழி. ஆக சிவ சிவங்கிற மந்திரத்துல ஒரு பகுதியில சிவத்துக்குள் சக்தி ஒடுங்கி நிக்குது, இன்னொரு பகுதியில சக்திக்குள் சிவம் ஒடுங்கி இருக்கிறான். இந்த ரெண்டையும் நமக்கு உணர்த்துவதற்கு தான் அந்த மந்திரம் இருக்கிறது. இப்ப இந்த பாட்டை வருவோம். உடையாள் உந்தன் நடுவிருக்கும், உடையாள் பராசக்தி எல்லாவற்றையும் தனக்கு சொந்தமாக உடையவள், எல்லாவற்றையும் தனக்கு சொந்தமாக உடையவனை ஈசன் என்ற வார்த்தையால சொல்லும். ஈசன் என்ற வடமொழி சொல்லுக்கு உடையவன். அதே மாதிரி பெண்பால் ஒண்ணு வேணும், எல்லாவற்றையும் சொந்தமாக உடையவள், அதான் உடையாள் நீங்க சொன்னார். இதுக்கு வடமொழியில் என்ன பண்ண, ஈசை ஈசன் ஈசை. ஈசன் என்றால் எல்லாவற்றையும் தனக்கு சொந்தமாக உடையான், உடையான் என்றார். ஈசை என்று சொன்னால் எல்லாவற்றையும் தனக்கு சொந்தமாக உடையவள், அதான் உடையாள். உடையவளாகிய ஈசை உந்தன் நடுவிருக்கும், உனக்கு நடுவிலே ஒடுங்கி இருப்பாள். இது லயநிலை. இறைவன் லயமாக ஒன்றித்து இருக்கிற போது சிவன் வெளிப்பட்டு சக்தி அதுக்குள் ஒடுங்கிற சிவசி அந்த மந்திரம். அதுக்கு நேரா நீங்க சிவஜின்னு எழுதினீங்களா புரியும். அந்த வரிக்கு நேரா உடையாள் உந்தன் நடுவிருக்கும் என்ற வரிக்கு நேரா சி வா சி மூணு எழுத்து எழுதிட்டோம். அப்ப வாங்குற சக்தி ரெண்டு சிவத்து எழுத்துக்கு நடுவில் ஒடுங்கி இருக்கிறது தெரியும். அடுத்த வரி அதே உடையாள். உடையாள் நடுவுள் நீ இருத்தி, உடையாள் நடுவுள் அந்த சக்திக்கு நடுவிலே நீ இருத்தி, நீயும் இருக்கிறாய். இந்த இடத்துக்கு நேரம் என்ன வா சி வா, இந்த வரிக்கு நேரம் என்ன எழுத்து மூணு எழுத்து எழுதுமானா சீனா வான. அந்த சிவ சிவங்கிறத ரெண்டு பாகமா பிரிச்சு விடும். அப்படி பிரிச்சு போகும்போது எதிர சிவம் ஒடி நடுவில் இருக்கு, எதிர சக்தி ஒடுங்கி இருக்கு. இப்படி ரெண்டு பேர் இருக்கிறாங்கள, ஒன்று லய காலத்திலே ஒன்று அதிகார காலத்திலே. சரி, நாமெல்லாம் இருக்கிறோம், நாம் வந்து இறைவனை தியானம் பண்றோம். தியானம் பண்ற போது அதே இறைவனும் இறைவையும் நம்ம உள்ளத்துக்குள்ள வந்து ஒடுக்கிறார். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல போய் ஒடுங்கி விடுகிறார்கள். அதை சொல்ற அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால், அடியேன் நடுவுள் அடியேனுக்கு அடியேனது நடுவாகத்திலே, அடியேனது என்னுடைய உள்ளத்திலே இருவீரும் ரெண்டு பேரும் இருப்பதானால் நீங்கள் இருப்பது இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கின்றீர்கள், இருப்பது உண்மையானால் என் உள்ளத்திலே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் தியான பொருளாக அமைந்திருப்பது நியாயமானால் எனக்கு ஒரு காரியத்தை நீங்க செய்யும். நீங்க என்ன செய்யணும், நீங்க ரெண்டு பேரும் என் உள்ளத்தில் இருந்தா போராது, என்னை தூக்கிட்டு போய் இன்னொரு அடியார் கூட்டத்துக்கு நடுவில் என்ன போட்டுக்கணும், என்னை கொண்டு போய் அடியார் நடுவிலே நீங்கள் வையுங்கள். நீங்க ரெண்டு பேரும் என் உள்ளத்துல வந்தா போராது, நான் எங்க போகணும்னு கேட்டா நான் அடியார் கூட்டத்துக்கு நடுவில். சிவனுக்குள்ள சக்தி ஒடுங்கி நிக்க பாக்குறான், அந்த சக்திக்குள்ள சிவன் வந்து ஒளிய பாக்குறான். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அடியார் உள்ளத்துல ஒளிய பார்க்கிறார்கள். இப்போது மாணிக்க வாசகர் எதை ஒளிய பார்க்கிறாரு, நீங்க ரெண்டு பேரும் ஏமாச்சல் ஒளியா போறாங்க, நான் ஒரு போய் ஒளிஞ்சுக்கணும், எனக்கு அடியார் கூட்டத்துக்கு நடுவில் என்ன போட்டு ஒத்து போட்டு என்று கேட்டாருமே நான் தனியா இருக்கக்கூடாது, நான் இன்னொருத்தர் பாதுகாவலுக்குள்ள போயிடும் இன்னொருத்தர் அரவணைப்பிலே நான் இருக்க வேண்டும், நான் என்ற முனைப்பிலே இருக்கப்படாது, அடியார்கள் எல்லாம் செய்கிறார்கள் அவர்களுக்குள் நான் இருக்கிறேன் என்று போக வேணும்னு கேட்கிறேன். அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் முன்னடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அடியேன் அடியார் நடுவுள் அடியாருடைய நடுவிலே இருக்கும் அருளை தங்கி இருக்கின்ற திருவருளை புரியாய் எனக்கே செய்ய வேண்டும். ஆகவே அடியார்களுக்கு நடுவே அங்கே இருக்கணும். அடியார்கள் யார்? அந்த அடியாருக்கு நடுவே இவர் போய் இருக்கிறது ஏன் விரும்புகிறார் என்று கேட்டால், அடியார் அத்தனை பேரும் சிவம், அடியார்கள் அத்தனை பேரும் சிவம், அந்த சிவத்தை ரெண்டு பக்கம் வச்சு நான் நடுவில் வந்தோம்னு கேட்டார். சிவத்தை நடுவு சிவத்தை ரெண்டு பக்கம் வச்சு நான் நடுவில் வரணும், அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கிறது. சிவய சிவ சிவ அப்புறம் யா, அதுக்கப்புறம் சிவ, ரெண்டு பக்கம் சிவ, நடுவில் யா என்ற உயிர். அப்ப சிவ சிவ என்ற முதல்லையும் கடைசியில் இருக்கிறது அடியார் கூட்டம். யாங்கிறது உயிர், உயிராகிய நான் அந்த சிவனே வடிவமாக இருக்கிற அடியார் நடுவில் நான் வரணும். இதை இருதலை மாணிக்கம்னு சொல்றார் இந்த மந்திரத்தை. இருதலை மாணிக்கம், இந்த பக்கமும் மாணிக்கமாகிய சிவசக்தியினுடைய எழுத்துக்கள், நடுவிலே அந்த ஆன்மாவை குறிக்கிற யா என்ற எழுத்து, இதுதான் இருக்கு மூணு எழுத்தம். ரெண்டு இன்னும் ரெண்டு எழுத்து காண வச்சு, சிவாய நம என்பதுல நாமா என்ற ரெண்டு போயிட்டு, நாமா என்பதுல நா என்பது துரோதான சக்தி, மா என்பது ஆணவ மதம், ரெண்டும் போனானா இறைவனுடைய மோட்சத்தை பெற முடியும். அது ரெண்டும் ஒழிஞ்சு போய் ரெண்டு பக்கம் சிவம் இருக்க, அதுக்கு நடுவிலே யா என்ற ஜீவன் இருக்க, அதான் பேரின்பமாகிய முக்கிய அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலை. அது இருதலை மாணிக்கம் என்று சொல்ல உயர்ந்த மந்திரம். அந்த மந்திரத்தை கொண்டு வந்து இங்க அடியார் நடுவுள் ரெண்டு பக்கம் அடியார்மயமாகிய சிவசிவா என்ற எழுத்துக்களுக்கு நடுவிலே நான் இருக்க வேண்டிய அருளை நீச்சி, அந்த இருதலை மாணிக்கமாகிய மந்திரத்தை ஒத்த ஒரு பெரிய நிலையை எனக்கு நீ அவள வேண்டும். அவ்வளவு பெரிய மந்திரங்கள், அந்த மந்திரத்தினுடைய உள்ளர்த்தம் எல்லாம் இந்த பாட்டுல வச்சிருக்கிறதுனால இந்த பாட்டு எல்லாரும் பாடியும். ஆனா பொருள் தெரியுதோ இல்லையோ தெரியல, இதை பத்தி அத்தங்கி பாடுறார்களான் இல்ல. செம்பரத்தில் போனீங்கன்னா அந்த சன்னதியில இதைத்தான் திருப்பி திருப்பி எல்லாரும் பாடுறாங்க, ஏன்னா உயர்ந்த பாட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து பாட சொல்றார்கள். இதற்கு சொல்ல பாட்டில் பொருணந்து சொல்லுவார் என்று அவர் சொன்னது போல இதில் இவ்வளவு பொருள் இருக்கிறது. நாம அற்புதமான சித்தாந்தமே நமக்கு தெரிய எல்லாம் நமக்கு விளங்கிவிடும். அருளை பிரியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே, பொன்னம்பலத்தில இருக்கின்றவனே முடியா முதல் அழிவில்லாதவன், முடியான அழிவு அழிவில்லாத என்றைக்கும் சாஸ்வதமாய் இருக்கிற பெருமானே, என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே அருளாய். என் கருத்து முடிய வேண்டும், அதாவது நான் உங்கள் இருவருக்கு நடுவிலே நான் ரெண்டு பக்கமும் சிவத்தை வச்சு நான் நடுவில் வரணும், அதாவது பேரின்பம் எனக்கு கிடைக்க வேண்டும், சிவத்துக்குள் நான் மூழ்க வேண்டும் என்பதை அவர் தம்முடைய விண்ணப்பமாக இந்த பதியத்திலே கொடுக்கிறார். கோயில் பொன்னம்பலத்தில் ஆடுகிற பெருமானிடத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை தெரிவித்தார். முன்னின்றாண்டாய் எனை முன்னம் யானும் அதுவே முயல் உற்று பின் நின்று ஏவல் செய்கின்றேன், பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மானே என் நின்று அருளி வர நின்று போந்திடு என்னாவிடில் அடியேர் முன்னின் இவன் ஆர் என்னாரோ பொன்னம்பர கூத்தா கூத்து உகந்தானே, பொன்னம்பல கூத்து உகந்தானே, பொன்னம்பலத்திலே கூத்து உகந்து ஆடுகின்ற பெம்மானே முன்னின்று ஆண்டாய், எனக்கு முன்னே குருநாதராக வந்து என்னை திருப்பெருந்துறையிலே ஆட்கொண்டு விட்டாய், என்னை முன்னம் முன்னொரு காலத்திலே என்னை ஆண்டார், இப்ப நான் ஆண்டு போய் ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு, நான் வந்துவிட்டேன், என்ன எனக்கு கைலாயம் கொடுக்கல, மோட்சத்துக்கு போற வழி எனக்கு தரவில்லை, அதான் சொல்றேன். என்னை முன்னம் முன்னின்று ஆண்டாய் யானும் அதுவே முயல் விற்று, அன்னையிலிருந்து நான் பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறேன், பின் நின்று ஏவல் செய்கின்றேன், உன் வழியிலே இருந்து உனக்கு செய்ய வேண்டிய குற்றிய வேலை செய்து கொண்டே இருக்கிறேன், உனக்கு என்ன வேலை செய்யணுமோ உனக்கு என்ன திருப்பணி செய்யணுமோ அதை செய்து கொண்டே இருக்கேன், பெம்மானே ஆனால் மற்றவங்க எல்லாம் மோட்சம் போயிட்டாங்க நான் பின்தங்கி போனேன், பிற்பட்டு ஒழிந்தேன், பிற்பட்டு ஒழிந்தேன் என்றால் எனக்கு முன்னிருந்த அடியார்கள் மோட்சம் போயிட்டார்கள், நான் இன்னும் மோக மோட்சம் போகாமல் பின்னேதான் இருந்து கொண்டிருக்கேன், என் நின்று அருளி வர நின்று போந்திடு என்னாவிடில். இந்த நிலையிலே நீ என்ன செய்ய வேண்டும், என்று எனக்கு முன்னே வந்து நீ காட்சி கொடுக்கணும். மறைஞ்சு போன குருநாதனே, திரும்பவும் என் என்று எனக்கு முன்னே நீ காட்சி கொடுத்து நின்று அருளி வர நின்று அருள் செய்யும்படியாக இருந்து அருள் செய்கின்றவனாக வந்து நின்று தோன்றிடு பார்ப்பா அப்படின்னு பார்த்தோம். என்ன பண்ண பூலோகத்திலிருந்து என்ன பார்த்து எனக்கு முன்னே காட்சி கொடுத்து எனக்கு அருள் செய்கின்றவனாக எழுந்தருளி வந்து தோன்றிடு வந்துருங்க கைராயுது வந்து நான் உன்னை அடிச்சுக்கிறேன் என்று நீ ஒரு வார்த்தை சொல்லணும். என்னாவிடில் அப்படி வார்த்தை நீ சொல்லாவிட்டால் மறுபடியும் நான் பூலோகத்தில் தான் இருக்கும். அப்படி இருந்து கொண்டிருந்தால் மற்ற அடியாரெல்லாம் என்னை பார்த்து சிரிப்பார்கள் அப்படிங்கிற. என்னாவிடில் நீ வா என்று அழைக்காவிட்டால் அடியார் மோட்சம் பெற்ற அடியார்கள் எல்லாம் உன் நின்று உனக்கு பக்கத்தில் இருந்து உன்னை பார்ப்பார்கள். நானும் ஒரே நேரத்தில் தானே குறித்த மரத்தடியிலே அங்கே பல மாணாக்கரோட மாணாக்கர நானும் இருந்தேன், மாணிக்க வாசகர் இருந்தார். ஆனா நாங்கள்லாம் இறைவனே உன் திருவடிக்கு வந்துட்டோம், இந்த மாணிக்க வாசகர் ஏன் வரல, இவன் யாரு அப்படின்னு உன்னை கேட்பார். அடியார் உன் நின்று அடியார்கள் உன் பக்கத்திலேயே நின்று உண்டு இவன் ஆர் என்னாரோ, இவன் யாரு, இவன் ஏன் கிடக்கு இந்த பூலோகத்தில் இன்னும் தடுமாறி கிடக்கிறான். நீ உன்னுடைய தீட்சி பெற்றும் திருவருள் பெற்றும் இன்னும் அவனுக்கு மோட்சம் கிடைக்கலையே, இவன் யார், இவன் என்னாரோ என்று உன்னை பார்த்து கேட்க மாட்டார்களா? பொன்னம்பல கூத்து வந்தானே, பொன்னம்பலத்திலே கூத்து வந்தவனே, உனக்கு பக்கத்தில் இருக்க அடியாரெல்லாம் உன்னை பார்த்து கேட்பார்களே, அதுக்காவது என்னை போந்துடும் என்று சொல், என்னை அழைச்சிக்கோ என் அதே விண்ணப்பம். உந்தன் உகந்தானே அன்புடை அடிமை முருகா உள்ளத்து உணர்வியே, உகந்தானே என்னை விரும்பினவனே அன்புடை அடிமை உகந்தானே, அடிமைக்கு உகந்தானே, உண்மையான அன்பு அடிமை உடையவர் யாரோ அவருக்கு நீ ஒகுக்கள். அதான் சொல்ற அன்புடை அடிமை, அன்போடு கூடிய அடிமை செய்கிறவர்களுக்கு நீ உகந்து வந்திருக்கிறாய். முருகா உள்ளத்து உணர்வில்லையே, நான் என்ன செய்கிற மன முதல இன்னும் உன்னை உணரவில்லை, உணர்வில்லையாத அறிவில்லாதவனாக நான் இருக்கிறேன். சகந்தான் அறிய முறையிட்டால் அப்படி இருந்தும் இந்த பூலோகத்திலிருந்து நான் ஓடு சத்தம் போட்டு உன்னை கூப்பிடுறேன். சகந்தான் அறிய இந்த உலகமே கேட்கும்படி, சகம்ப உலகம் அறிய உன்னை நான் அழைக்கிறேன். சகந்தான் அறிய உலகத்தார் எல்லார் காதிலும் பட்டும்படியாக அழைத்தால் முறையிட்டால் பெருமானே பெருமானே என்னை அழைத்துக்கொள் அழைத்துக்கொள் என்றான் முறை போடுகிறேன். அப்படி அழைத்தால் தக்கவார் என்று என்னாரோ, இப்படி நான் உன்னை அழைக்கவும் நீ வராதிருப்பதை இந்த உலகத்திற்கு பார்த்து நையா மாணிக்க வாசன் இத்தனை வருஷமா இந்த இறைவனை பார்த்து கேட்கிறான், இன்னும் இந்த இறைவன் இவருக்கு அருள் செய்யாம இருக்க நியாயமா, தக்கதுதானா என்று ஊரில் இருக்கிறவங்க உன்னே பரிகாசம் பண்ணுவார்களே. தக்கவா அது அன்று என்னாரோ, தக்கது அல்ல இது நியாயம் அல்ல என்று சொல்ல மாட்டார்களா இந்த பூலோகத்தில் இருக்கிறவர்கள், உன்னுடைய செயல் நீதி அல்ல என்று சொல்ல மாட்டார்களா? மகன்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய், மகன்தான் செய்து மகம் யாகம், யாகம் செய்து பல பேர் எத்தனையோ யாகங்களை செய்து மோட்சத்து போனார்கள். அதை சொல்ற மகன் தான் செய்து யாகத்தை செய்து வழிவந்தார் வழிவழியாக வந்தார் யார்கள், வாழ வாழ்ந்தாய் அவர்கள் வாழும்படியாக நீ அவர்களுக்கு வாழ்த்து அளித்தார். எல்லாரும் திருவடியிலே வந்து வாழும்படியாக அவர்களுக்கெல்லாம் நீ மோட்சத்தை கொடுத்து விட்டாய். ஆனால் அடியே ஏற்கு உன் முகந்தாராவிடில், எனக்கு முகத்தை கூட காட்ட மாட்டேங்க, திரும்பி நின்னுகிற பேச மாட்டேங்கிற, எனக்கு முகம் தாராயன் எனக்கு முகம் காட்டாது விட்டால் என்னன்னு கேட்கிற. அடியேற்கு உன் முகம் தாராது விழின், அடியே எனக்கு உன் முகத்தை கூட காட்டாது விடுவாயானால் முடிவேன் நான் செத்துக்குவேன். இப்ப சொல்ற இறைவன் பார்த்து இப்படி இருந்தேன்னா என்னால் தாங்க முடியாது, இனிமே நான் உலகத்துல செத்து போய்விடுவேன், பொறுத்திருக்க மாட்டேன். பொன்னம் பலத்தம் முழு முதலே, பொன்னம்பரத்தில் இருக்கிற பெருமானே எனக்கு நீ முகம் காட்ட வேண்டும், காட்டாவிட்டால் இறந்து விடுவேன்னா காட்டுன்னு கேட்கிற. அதுதான் அந்த பாத்திரத்தையே விண்ணம் முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் எந்தனக்கும் விழி வழி முதலே, முழு முதலே முழு முழு முதல் முதல் எல்லா பொருளுக்கும் முதற் பொருளாக இருக்கிற பெருமானே, ஐம்புலனுக்கும் எண்ணி இருக்கிற மெய்வாய் கண் மூக்குச்செவி என்ற ஐந்து புலனுக்கும் உள்ளே இருந்தவற்றை இயக்கி என்னை உணர வைக்கிறவனே. அதான் ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் பிரம்மா விஷ்ணு ருத்தர்களுக்கும் என் தனக்கும் எனது உயிருக்கும் வரி முதலே தொடர்ந்து முதலாக இருந்து கொண்டவர். எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறது. என் புலனுக்கு தலைவன், மூவருக்கு தலைவன், என்னுடைய உயிருக்கு தலைவன். இன்று நேற்றல்ல, பரம்பரை பரம்பரையா வழி வழியாக நீ முதல்வனாக. வழி முதலே நின் பழவடியார் திரள் வான் குழுவி, உன் பழவடியார் திரள், திரள்னா கூட்டம், அடியார் கூட்டம். இந்த அடியார் கூட்டம் இறைவனை பாடி 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 இறைவன் திருவருளை சேர்ந்து எல்லாம் உன் மோட்ச லோகத்தில் வந்து பெருங்கூட்டமா கூடிவிட்டார். பழ அடியார், ரொம்ப பழமையான அடியார்கள் அவர். அவர்களெல்லாம் என்னானார்கள், திரள் கூட்டம் என்று சொல்றார். அடியார் கூட்டம், அடியாரை தொகுதி என்று சொல்ற. வான் குழுமி, உன்னுடைய கைலாயத்திலே கூட்டமிட்டு கிழ முதலே அப்படி கூடி உனக்கு வழிபாடு செய்கின்ற தலைவனாக இருக்கிற பெருமானே, அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அருள் தந்து இருக்க, அவர்களுக்கெல்லாம் நீ அருள் கொடுத்திருக்க, அவர்களுக்கெல்லாம் நீ அருள் செய்திருக்கிற, அதனாலே எனக்கும் ஒரு காலத்துல இறங்குவன். இத்தனை அடியார்களுக்கு நீ ஒவ்வொரு சமயத்திலே ஒவ்வொரு காலத்திலே போய் அவர்களுக்கெல்லாம் ஆட்கொண்டு மோட்சம் கொடுத்திருக்கிறாய், அதுபோல எனக்கும் இறங்குங்கொள், எனக்கும் இந்த இறைவன் அருள் செய்வானே என்பதாக அது அதுவே அன்றி எனக்கு அருள் செய்வான் அருள் செய்வான்னு அழுதுட்டே இருப்பதை தவிர வேற என்னதான் செய்ய முடியும் பெருமாள், வேற என்ன செய்ய முடியும்? நீ எனக்கு கொடுக்கல என்ன, நீ ஏதோ கொடுத்துருவான், கொஞ்ச நாள் போனாலும் கொடுத்துருவான் என்று நினைத்து நினைத்து ஆறுதல் கொண்டு அழுவதை தவிர, அழும் அதுவே அன்றி மற்ற என் செய்கேன் அழுவதை தவிர உன்னை எதிர்த்து நான் நிற்க எனக்கு சக்தி கிடையாது, வேற எதுவும் செய்ய முடியாது பெருமானி. பொன்னம்பலத்து அரசே, அதனாலே மற்ற அடியார்களுக்கு எப்படி உனக்கு திரள் குழுமி கைலாயத்தில் இருக்க அருள் செய்தாயோ அதுபோல எனக்கு நீ அருள் கொடு, நான் எதிர்பார்க்கிறேன் சொன்னார். அரசே தலைவனே, பொன்னம்பலத்தாடும் அமுதே, தில்லை அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற அமுதமயமானவரே என்று உன் அருள் நோக்கி என்று என்று சொல்லி உன் திருவருள் என்று கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இறைதேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசத்திருந்தேன். நான் கொக்கு மாதிரி இதுவரையில ஏமாந்து போனேன் என்று சொன்ன. கொக்கு என்ன பண்ணுகிறது, ஒரு ஆற்றங்கரையில தண்ணி ஓடிட்டு இருக்கிற போது சின்ன சின்ன மீன் எல்லாம் ஓடும். இந்த சின்ன மீன் நான் பிடிக்க வேண்டாம், ஒரு பெரிய மீன் வரட்டும், அதை பிடிக்கலாம் என்றது கொக்கு காட்டு. ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அந்த கொக்கு கூட சின்ன மீன திங்கப்படாது, பெரிய மீன் தான் திங்கிடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதே. அது போல இந்த ஜீவான்மாவும் என்ன செய்யணும், இந்த பூலோகமாகிய மாயையிலே நமக்கு கிடைக்கிற இன்பம் எல்லாம் சிறு சிறு மீன்களைப் போல சிற்றின்பங்கள். இந்த சிற்றின்பமாகிய சிறு மீன்களை நாம் சாப்பிடக்கூடாது என்று விட்டுவிட்டு பேரின்பமாகிய பெருமீன் எப்ப கிடைக்கும் என்றே எதிர்பார்க்கணும். அதைத்தான் அவர் சொல்ற. அந்த கொக்கு ஓடு மீனை ஓடவிட்டு உரு மீன் பெரிய மீன் எப்ப வரும் என்று எதிர்பார்ப்பது போல இந்த பூலோகத்தில் கிடைக்கிற சிற்றின்பமாகிய சிறு மீன்களை பேரின்பமாகிய பெருமீன் என்று கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தேன். ஆனா கொக்கொத்திருந்தேன், அந்த வார்த்தைக்கு அவ்வளவு அழுத்தமான பொருள் அமைந்திருக்கிறது. கெழுமுதலே அருள் அருள் தந்து இருக்க இறங்கும், அது அர்த்தம். இறைதேர் கொக்கொத்து, தனக்குரிய இறையை தேடுகின்ற கொக்கை போல, அந்த கொக்கு பெரிய மீனுக்கு ஆசைப்படுவது போல, இந்த ஜீவாவும் பேரின்பத்துக்கு ஆசைப்பட்டு காத்திருக்க வேண்டும். இரவு பகல் ஏசத்திருந்தேன், ஒரு நாள் ரெண்டாள் பல நாட்கள், இரவும் பகலுமாக இத்தனையோ நாட்கள் ஏசற்று ஏங்கி அதற்காக ஆசைப்பட்டு கிடக்கும். ஏசறுதல் என்றால் ஆசைப்படுதல். ஏசற்று இருந்தேன், பேசற்றேன், கடைசியில வாடிப்போனேன், அது கிடைக்கவே இல்லை. கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல. அப்படி கிடைக்காத கடைசியின் நிலை வரும்போது இந்த மாணிக்க வாசகர் ஆகிய ஆன்மாவுக்கு ஒரு வாட்டம், கிடைக்காம கொடுமோ என்று சொல்லுகிற ஒரு வாட்டம். கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து, நீ என்ன பண்ணுகிறாய், சில அடியார்களுக்கு காட்சி கொடுத்து உன்னுடைய கரை சேர்த்து விட்டார். கரை சேரடியார், திருவடிக்கரையை சேருகின்ற அடியார்கள், திருவடிக்கரையை சேர வந்த அடியார்களுக்கெல்லாம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொருட்டு கழிச்சு
அடியேன்பால் பிறை சேர்பால் என்னை போல. முன்னே இறைதேர் குக்கு என்ற ஒரு உதாரணம் சொன்னது போல இன்னொரு உதாரணம் சொல்ற, பிறை சேர்பால் புரை குற்றிய பால், பாலுக்கு மேல ஒரு சிறு துளி மோர் உத்தரமே அதுக்கு புரை என்று பெயர். அந்த புரை குத்திய மோ பால் என்னாகும், தயிராக மாறும். அதுக்கு மேல ஆடை இருக்க, ஆனா நீ இருக்கா அப்படின்னு கேட்டா பார்த்தா தெரியாது, ஆடைதான் தெரியும் வெண்ணதான் தெரியும். ஆனா அந்த வெண்ணையில உருக்குனா நெய் கிடைச்சிடும். நெய் இருக்கு, நெய் இருக்கிறது, ஆனால் நெய் தெரியவில்லை. அதைத்தான் பெரிய சேர் பாலின் நெய் போல, பெரிய குத்தப்பட்ட பாலிலே நெய்யானது இருப்பது போல, நீ இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் காணப்படவில்லை. அதுபோல நீ எப்படி இருக்கிறாய் என்று கொண்டால், பேசாதிருந்தால் அந்த திரை நெய்க்குள்ள இருக்கிற நெய் கண்ணுக்கு தெரியாது போல, நீனும் எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் என்னோட எந்த பேச்சு பேசாமல் நீ இருந்துகிட்டு இருக்க. நான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு மட்டும் சொல்ற, புரை சேர் பால்ல நீ இருக்குது இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றது போல நீயும் இருக்கிறேன் என்பதை எனக்கு உணர்த்துகிறாயே தவிர, இன்னும் நெய்யா வெளிப்பட்டு வந்து எனக்கு அருள் செய்யவில்லை. பேசாதிருக்கிறாய், ஒன்றும் செய்யாதிருக்கிறாய், என்னோடு வந்து ஒரு வார்த்தல் வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கிறாய். இப்படிலாம் அர்த்தம் சொல்லலாம். பேசாதிருத்தல் என்பதற்கு ஒண்ணுமே செய்யாதிருந்தா பேசாம இருக்கு சொல்றமே, அதுதான். நீ எனக்கு எனக்காக நீ எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்துக்கல, மோட்சத்துக்கு கொண்டு போறதுக்கு நடவடிக்கை எடுக்காம இருக்க என்று சொல்ற, அதுதான் பெரிய சேர்பாலின். இந்த நெய் இருக்குங்கிறது மட்டும் எனக்கு உறுதியா தெரியுது, என புரை குத்தியாச்சு, அதுல நெய் கட்டாயம் கிடைச்சிடும், அதுபோல நீ கட்டாயம் எனக்கு வருவாய் என்ற நம்பிக்கை மட்டும் இருக்கே தவிர இன்னும் வந்த பாடு இல்லை என்றதற்காக இந்த உவமையை இங்கே காட்டுகிறார். இது போல சில சில உவமைகள் ஆழமான கருத்தை உடையதாக இருக்கும். பிறை குத்திய பால் பிறை குத்தாத பால் இருக்கு, அந்த பிறை குத்தாத பால்ல கூட நெய் இருக்கு. அந்த புறாது காய்ச்சணும், அப்புறம் பிரச்சு ஆற வைக்கணும், பிறை குத்தணும், அப்புறம் ஆட விழுந்த பிறகு கடைஞ்சி எடுத்து நெய்ய காணும். நெய் காணுவதற்கு கொஞ்சம் நேரம், அது பெருமுயற்சி எடுக்கு. அதனாலதான் அப்பர் சுவாமிகள் என்ன பண்றார், பால்ல நெய் இருக்கு ஆனா அந்த நெய் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கு. விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன், விறகில் தீயினன் விறகில தீ இருப்பது போல் இருக்கிறான், மறைய நின்றுளான். விறகுல தூக்கி தூக்கி பார்த்தாலும் விறகு நெருப்பு இருக்கு தெரியல, எரிய விட்டாதான் தெரியும். அதே மாதிரி பால்ல நீ இருக்குது ஆனா நீ இருக்கிறது என்பது தெரியல, மறைந்திருக்கிறார். அது விறகுக்கு பாலுக்கு சொன்ன உவமை. இங்க இருக்கிற பால் வேற, இது என்ன பால்னா பிறை குத்திய பால், அதை விட இன்னும் கொஞ்சம் பக்குவமாய் போச்சு, மேலாம் ஆட படந்து வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வெண்ணெய் எடுத்து நெய் எடுக்கிறது. அதாவது எனக்கு பக்குவம் வர வேண்டிய மிக நெருக்கத்துக்கு வந்தாச்சு, இன்னும் எனக்கு வெண்ணையாவே இருக்கேன்னா நெய்யாகாமல் வெண்ணையா இருக்கியே, இப்படி பேசாம இருக்கிறியே என்று அந்த தன்னுடைய பக்குவ முதிர்ச்சி கடைசி கை கூட வேண்டிய நிலை வந்து விட்டது என்பதற்காக பிறை சேர்ப்பான் அதில் நெய் ஒத்திருக்கிறாய் என்றதை இங்கே சொல்ல வருகிறேன்.